பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தெற்கு ஆணைக்கூட்டம் இயற்கை விவசாயி திரு க அருண் சங்கர் அவர்கள் மண்வளத்தை செறிவூட்டும் மூடாக்கு தயாரிப்பு முறைகள் குறித்து வழங்கும் உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுக்கோட்டை மக்களுக்கும் புதுக்கோட்டை எஃப்எம்க்கும் ஒரு நன்றி சொல்கிறேன், ஒரு வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். நம்ம பேர் வந்து அருண் சங்கர். கந்தக பூமியான இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து சிவகாசி பகுதியிலிருந்து பேசுகிறேன். நம்ம சிவகாசி தாலுகாலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் திருக்கானைக்கிட்டன் ஒரு கிராமத்தில் விவசாயம் பிளஸ் இதர தொழில்கள் செஞ்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக சுற்றுச்சூழல் சம்பந்தமான பணிகளை முன்னெடுத்து மரங்கள் நடுவது, நீர்நிலைகளை பாதுகாப்பது போன்ற பணிகளை ஒரு 6-7 வருஷமாக இணைஞ்சு பயணிட்டு இருக்கோம். நம்மளுக்குன்னு சில முன்னோர்கள் இருக்காங்க, அதில் முக்கியமானவங்க ஐயா நம்மாழ்வார். அவங்களுடைய ஆலோசனைகளும் இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச களப்பணிகளும் அவங்க காட்டிட்டு போன நமக்கு முன்னாடி உள்ள சில நல்ல நண்பர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் சில வேலைகளை தொடர்ச்சி ஒரு 6-7 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
ஐயா, இந்த மூடாக்கு போடுதல் அப்படிங்கறதுதான் வேளாண்மையில ஒரு முதன்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மூடாக்கு போடுதல் அப்படின்னா என்ன, அதனுடைய செயல்பாடுகளை பத்தி பொதுமக்களுக்கு தெரியற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
நம்மாழ்வார் ஐயா அதிகமா வேலை செஞ்சது பாத்தீங்கன்னா புழுதினும் புழுதியில் உள்ள மக்களை ஒருபடி மேல் நோக்கி நம்ம கை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புழுதினும் புழுதியில் உள்ளவங்க அப்படின்னு யாருன்னா மானாவாரி விவசாயம் பண்றவங்க. இப்ப தண்ணி வச்சு விவசாயம் பண்றவங்க எல்லாமே பணப்பயிர் பண்ணுவாங்க. தண்ணி இல்லாம விவசாயம் பண்றது மானாவாரி நகல். இப்ப நம்மளுக்கு ஒரு 10-20 ஆண்டுகள் காலத்துக்கு முன்னாடி நமக்கு உணவளிச்சது எல்லாமே மானாவாரி பயிர்கள் இருந்து வர்ற சிறுதானியங்கள், அதாவது கருந்தானியங்கள்னு சொல்லுவோம். வரகு, சாமை, குதிரை வலி, கம்பு, கேப்பை, இதுதான் உணவளிச்சது. இப்போ காலப்போக்கில் அது மாறி இதெல்லாம் அழிஞ்சு போன உணவுகளாக மாறி அரிசி மட்டும் பிரதான உணவாக மாறிடுச்சு. அரிசிக்கு தேவையானது முழுமையான தண்ணி மட்டும்தான். ஆனால் நம்மாழ்வார் சொன்னது இந்தியாவில் உலகத்திலே பெரும்பகுதி நிலங்கள் மானாவாரி நிலங்கள் தான் இருக்குது. 1 மலை, 2 மலை, 3 மலை, 4 மலையில் நம்மளுக்கு விளைஞ்சி வீட்டுக்கு வர்ற தானியங்கள் இருக்குல்ல, இது வந்து சத்து மிகுந்த தானியங்கள். அப்போ இந்த தானியங்களை நம்ம நிறைய உற்பத்தி பண்ணி உணவில் பயன்படுத்தினா தான் ஆரோக்கியமான வாழ்வுகளும் நோய் நொடி இல்லாமல் மருத்துவமனை செல்லாமல் வாழ முடியுங்கிறத ஆணித்தனமாக நிரூபித்தார். அவரில் பெரும்பகுதி அவர் செஞ்சவது புழுதினும் புழுதி உள்ள மானாவாரி நிலங்களை எப்படி நம்ம பயிரிட்டு அதுலேருந்து விவசாயம் செஞ்சு தானியங்களை வீட்டுக்கு கொண்டு வரணும், அதை உணவை பயன்படுத்தணும்னு சொன்னார். தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணுற எல்லாருமே பூமிக்குள்ளே தண்ணியை நம்ம போர் போட்டோ இல்லை போர்வெல், கிணறு இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். நம்மாழ்வார் அடிக்கடி சொல்கிறது தண்ணியை வந்து பூமிக்குள்ளே எடுக்கக்கூடாது, வானத்தில் தான் வர வைக்கணும், மழையில பெய்கிற தண்ணியை பயன்படுத்தி விவசாயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி சில நுட்பங்கள் நம்மளுக்கு இருக்குன்னா, இப்போ பருவமழை சரியில்லாமல் போயிடுச்சு நம்மாழ்வார் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மலையில் குறைவாக செய்கிற மலையில் வச்சு சில தானியங்களையும் சில காய்கறிகளையும் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். இல்லை தண்ணி குறைவாக ஒருவேளை மானாவாரி நிலங்கள் போக சில பேருக்கு கிணறு எடுத்துருக்கும், தண்ணி குறைவாக பயன்படுத்தி விவசாயம் செய்யணும், அதுலேருந்து நம்ம நிறைய காய்கறிகள் எல்லாம் அறுவடை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு முக்கியமான தேவை உளவிலா வேளாண்மைன்னு ஐயா சொல்லியிருக்காரு. அதில் நம்மளுக்கு முக்கியமாக பார்க்குறது மூடாக்கு. இந்த மூடாக்குனா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கோடை காலங்கள் ஏற்பட்டுச்சு, நம்ம அந்த கோடை காலங்களில் வெளியில் செய்யும்போது என்ன செய்யணும்னா தலையில் எண்ணெய் வச்சுக்கிறோம், இல்லை தலைக்கு வந்து நம்ம தொப்பி மாட்டிக்கிறோம், இல்லை ஒரு துண்டு கட்டிக்கிறோம். ஏன்னா அந்த வெயில் நேரடியாக படும்போது நம்ம உடல் உஷ்ணம் ஏற்படும். அப்போ இதை போக்குறதுக்கு தான் மண்ணில் நேரடியாக சூரிய ஒளி பட்டிங்கன்னா அது மண்ணெல்லாம் சூடாகி வெப்பமாகி அந்த தாவரங்கள் செடிகள்லாம் பாதிக்கப்படும். இதுக்கு தான் நம்ம மண்ணில் மூடாக்கு அமைக்குது. மூடாக்குனா வெறும் கிடையாது, கழிவுகள் இருக்குல்ல, இந்த சிறுதானிய கழிவுகள், காய்கறி கழிவுகள், இந்த குப்பை கழிவுகள், பிளாஸ்டிக் அல்லாத மண்ணோட மண்ணாக மக்கக்கூடிய சில கழிவுகளை பயன்படுத்தி மண்ணில் நம்ம மூடாக்கு, அதாவது குப்பைகள், தானியங்களை தாவர கழிவுகள் எல்லாத்தையும் மேலே அமைச்சு அதில் விதை நடவு செஞ்சு காய்கறி உற்பத்தி பண்ணுறது. இதில் பயன்படுத்தும் போது எப்படின்னா தண்ணி குறை, ஒரு டைம் நீங்கள் தண்ணி பயன்படுத்தி அது சொட்டு நீராகவோ இல்லை வாய்க்கால் பாசனமாகவோ இல்லை குடத்து மூலிமா தண்ணி விடும்போது அந்த மண்ணில் நம்ம கழிவுகளை நேராக நிரப்பி வச்சுருந்ததுனால சூரிய ஒளி மண்ணில் படாதனால நிறையா தண்ணி சத்து அதை சேமித்து வச்சுக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றினா ஒரு வாரத்துக்கு இருக்கும். அப்போ தண்ணி செலவு குறைவாக பயன்படுத்தி இந்த வெயில் காலத்துலேயும் நம்மளுக்கு சில காய்கறிகள் சில இதை அறுவடை பண்ணலாம். பிறகு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நாங்கள்லாம் மொத மொதல் மரம் நடும்போது இந்த நுட்பத்தை பயன்படுத்தி தான் எங்களுக்கு தண்ணி கிடையாது, ஒரு 600 மரங்கள் நடவு செஞ்சோம். 2 கையடிப்பு முறை வச்சு அதில் தண்ணி எடுத்து ஊற்றி ஒரு உடம்பு தண்ணி ஊற்றினாலும் ஒரு வாரத்து தாங்குற மாதிரி சில நுட்பங்கள் மூடாக்க அமைச்சு இந்த கழிவுகளை பயன்படுத்தி தான் பயன்படுத்தணும். இந்த மூடாக்குங்கிறது மண்ணுக்கு மேலே மூடுறது. இப்போ உதாரணத்துக்கு அந்த மூடாக்கை நம்ம இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் மேலே விரிப்பான்களை விரித்து சில தாவரங்கள்லாம் பண்ணுறாங்க. அந்த பிளாஸ்டிக்கே ஹீட்டு, அதுக்கு மண்ணுக்கு மேலே விரிக்கும் போது அது ஒரு ஹீட்டு. இதுக்கு தான் மாற்றம் ஐயா என்ன சொல்லுவார், மேலே மண்ணில் மூடாக்க அமைச்சிட்டோம்னா நம்ம அது வருஷம்லாம் உழவு செஞ்சு உழவே தேவை கிடையாது, ஒரு மேட்டுப்பாத்தி மாதிரி அமைச்சிக்கிட்டு அதுக்கு மேலே செஞ்சலாம். சில இந்த மரங்கள் வளர்க்கணுன்னா நீங்கள் மூடாக்க அமைச்சிங்கன்னா அதை சுற்றி முதல் களைகள் வளராது. நீங்கள் தண்ணி குறைவாக பயன்படுத்தும் போது அது தாவரங்கள் வளர்ச்சி நல்லாயிருக்கும், கீழே நுண்ணுயிரிகள் பெருக்கவும் நல்லா ஏற்படும். எப்பயுமே பூமி வந்து ஒரு சீதோஷ நிலையே குளிர்ந்த சூழல் இருக்கனால அங்கே மண்புழு நிறைய நுண்ணுயிரிகள் அங்கனக்குள்ளேயே தங்கிக்கிறோம். வெப்பமாக இருந்தால் அது செத்து போயிடும், அது வேறு இடத்துக்கு நகலை ஏற்படும். அப்போ இதை தவிர்க்கிறது தான் அந்த மூடாக்கம் வைக்கிறோம். இதுதான் என் மூடாக்கோட இது. இதில் மூடாக்கில் சில மூடாக்கெல்லாம் இருக்குது, தாவர கழிவுகள் போடலாம், கல்லை நிறையா வச்சு கல் மூடாக்குன்னு இருக்குது, சருகு மூடாக்குன்னு இருக்குது, மூடாக்கில் நிறைய வகைகள் இருக்குது. நம்மளுக்கு எது எது எளிமையாக கிடைக்குமோ அதை பயன்படுத்தி மூடாக்க அமைச்சிக்கலாம்யா. இவ்வளவுதான் மூடாக்குடைய சிறப்புயா.
ஐயா, இந்த மூடாக்கு போடுறதுனால மண்ணினுடைய வளம் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறது, மண்ணினுடைய தரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உயருதுங்க ஐயா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
மண்ணினுடைய தரம் எப்படின்னா, மண் வந்து எப்பயுமே இலகுவாக இருக்கணும். மண் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே சகதி மாதிரி இருக்கக்கூடாது. மண் வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே புட்டு செய்வோம், அந்த புட்டுக்கு மாவுல தண்ணி ஊற்றும் போது நிறையா ஊற்றிட்டா புட்டு செய்ய முடியாது, கம்மியாக ஊட்டிட்டாலும் புட்டு வர்றது. அது ஒரு அளவான அளவு நம்ம மண் ஊற்றி கைப்பிடி அளவில் பிடிக்கும் போது புட்டு மாதிரி இருக்கும். அப்போ மண் வந்து எப்பயுமே புட்டு மாதிரி இருக்கணும், இலகு தன்மையாக இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா, மண்ணுக்கு கீழே உள்ள நுண்ணுயிரிகள், இப்போ மண்புழு இருக்குது, சில கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் இருக்குது, இதெல்லாம் மண்ணுக்குள்ளே அங்கேயே தங்கும் போது மண் வந்து இலகுவாக இருக்கும். அப்படின்னா தான் நீங்கள் செடிகள் தாவரங்கள் இந்த மரங்கள்லாம் நடக்கும்போது வேர் வேகமாக பூமி கடியில் தண்ணியை நோக்கி போகும், அப்போ வளர்ச்சி ஏற்படும். உதாரணத்துக்கு எங்கேயாவது இந்த எறும்பு புத்து இந்த கரையான் புத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் அள்ளும் போது மண் புழு புழு புழுன் இருக்கும். இப்படியான மண்களில் மரங்கள் வைக்கும்போது வேருடைய தன்மை இலகுவாக வேகமாக போய் செடிகளுடைய வளர்ச்சி ஏற்படும். நம்மளுக்கு மண் வந்து எப்பயுமே உயிரோட்டமாக இருக்கும். அப்போ இப்படி இருக்கும்போது மண்ணுடைய வளம் வந்து சீதோஷ நிலை இருக்கும்போது ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இன்னொன்று கழிவுகளை மேலே கொண்டு போகும்போது அது மண்ணோட மண்ணை மக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ இயற்கையான கழிவுகள் மூலிமா செயற்கை கழிவுகளை நீக்கி இயற்கையான கழிவுகளை வச்சு நம்ம நல்ல உரம் கொடுத்து மண்ணை வளப்படுத்தி தாவரங்களுடையும் மரங்களுடைய தன்மையும் செழிப்பாக வளர்க்க முடியும்.
ஐயா, இந்த மூடாக்கு முறையில் என்னென்ன தாவரங்களை நம்ம வளர்க்கலாம், அது என்ன மாதிரி பழங்களை சிறப்பா நமக்கு கொடுக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
மூடாக்கில் குறிப்பிட்டு மரங்கள் அதிகமாக வளர்க்கலாம். இப்போ சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாக உள்ளவங்க, நம்ம ஒரு சாலையோரத்தில் மரம் நடவு செய்யணும், இல்லை தோட்டத்தில் நம்ம மரக்கன்றுகள் பயிர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இதில் வந்து மரத்தை சுற்றி நம்ம மூடாக்கு போட்டிருந்தீங்கன்னா தண்ணியோட செலவு குறையும். இதில் எல்லா தாவரங்களும் உற்பத்தி பண்ணலாம். இதில் சில முறைகள்லாம் இருக்குது, இதை வந்து நம்ம நுட்பத்தில் பேசுகிறத விட சில நேரடியாக கண்ணில் நம்ம ஐயா நம்மாழ்வார் அவங்க கரூர் பக்கத்தில் வானகம் கடவுர்னு ஒரு இடத்துல வானகம்ங்கிற ஒரு இடம் அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல போய் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம போய் அங்கே பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க. நம்ம பேப்பே நேரில் கண்ணில் பார்த்துட்டு வந்தால் அது நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் தரும். மேற்கொண்டு மூடாக்குங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு செடி நடுறோம், அது பக்கத்தில் தண்ணி ஊற்றும் போது நிறைய குப்பை கழிவுகள்லாம் களைச்செடின்னு சொல்கிறதெல்லாம் நிறையா முளைக்கும். இதை பிடுங்கி நம்ம வெளியே தூக்கி எறியதை விட அப்படியே அங்கனுக்குள்ளே நம்ம போட்டுட்டா அது மண்ணோட மண்ணாக மக்கிக்கிறோம். இது நிறையா நம்ம போடும்போது மண்ணோட தன்மை ஏற்படும். மரங்களுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தலாம். அது நிழல் தரும் மரங்களாக இருந்தால் இருக்கட்டும் சரி, பழங்கள் தருகின்ற நம்மளுக்கு சாப்பிட உணவாக தர எல்லா மரங்களுக்கும் அதிகமாக பயன்படுத்தலாம். எல்லா விதமான தாவரங்களுக்கும் நம்ம இதை பயன்படுத்தி கொடி வகையான பூசணிக்காய் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம கொடி காய்கறிகள், இதெல்லாம் பருவ காலத்தில் வரப்போகிறதுல இல்லை நேரடியாக நடவு செஞ்சு அதுக்கு மேலே கழிவுகள்லாம் போட்டு அங்கனக்குள்ளே மட்டும் நம்ம சொட்டு நீர் மூலமாகவோ தண்ணி கொடுத்து நல்ல தாவர வளர்ச்சி ஏற்படுத்தினா நல்ல காய்கறிகள் காய்க்கும். இது மூடாக்குங்கிறது எல்லாத்துக்கும் பயன்பட முடியுது. நம்ம எப்படி மூடாக்குங்கிறத தலையில் வெயில் காலத்தில் என்ன தேய்ச்சிக்கிறோம் நம்ம உடம்பை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறக்காண்டி தாவரங்களுடைய வேர்பகுதியை வேரழுகள் இந்த மாதிரி நோய் எதுவும் தீண்டாத பண்ணோம், அது எப்பயுமே கீழே குழுக்குழுன்னு ஒரு சீதோஷ நிலையை மெயின்டைன் பண்ணோம்னா எல்லா தாவரங்களும் அதிகமாக பயன்படுத்தப்படும். இதில் முக்கியமாக இந்த சிறுதானிய கழிவுகளை அதிகமாக நம்ம பயன்படுத்தி செஞ்சால் மண்ணோட வளம் ஏற்படும். இப்போ நம்மளுக்கு இந்த பொது சுகாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துகளையும் ஒவ்வொரு தமிழ்நாட்டிலையும் உள்ள பெரிய பிரச்சனை இந்த சுகாதார கழிவுகள், அங்கங்கே குப்பை கழிவுகள் நிறையா இருக்கும், அதை நீக்கிறது தான் பெரிய விஷயம். ஒவ்வொருத்தவங்களும் பிளாஸ்டிக் பயன்பாடை குறைச்சி இந்த மாதிரி கழிவுகள் தாவர கழிவுகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் குப்பைத்தொட்டியில் போடாமல் அவங்கவுங்க வீட்டில் சின்னதாக ஒரு மாடி தோட்டமோ ஒரு சின்ன கார்டனோ வீட்டில் ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன ஒரு 10 சதுரடி இருந்தாலும் ஒரு 4-5 மரங்களை வச்சு மாடி தோட்டத்தில் பை வச்சு தினசரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகளை கொண்டு போய் வெயிலில் வச்சு கொஞ்சம் நெல் ஈரத்தன்மை நீக்கி அதை கொஞ்சம் மக்க வச்சு செடிகள் கொடுத்தாலே நல்லா வளர்ச்சி ஏற்படும். ஒவ்வொருத்தவங்களும் இந்த மூடாக்க தெரிஞ்சுக்கிட்டு கழிவுகளை சாலையோரத்துலேயும் குப்பை தொட்டிலையும் கொண்டு நம்ம கொட்டி அதை வீணாக்குவதை விட நம்மளே உரம் தயாரித்து அதை கொண்டு போய் தாவரங்கள் கொடுத்தோம்னா நல்லா வளர்ச்சி ஏற்படும். அப்போ மூடாக்குங்கிறது கழிவுகளால் நிரம்பியது. எப்பயுமே தாவரங்கள் மண்ணை விட கழிவுகளில் நிறையா வரும். மண்ணோடும் கழிவும் நிறையா மிக்ஸ் பண்ணி சேரும்போது எல்லா தாவரங்களும் வளர்ச்சி ஏற்படும், நல்ல விளைச்சலும் கொடுக்கும், செடிக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், திருப்பி மறுசுழற்சி செஞ்ச மாதிரி இருக்கும்.
இந்த மூடாக்கில் கல் மூடாக்கு அப்படின்னு ஒரு வகை இருக்கு. கல் மூடாக்கு அப்படின்னா என்ன, அதை எப்படி தயார் பண்ணணும்?
ஐயா நம்மாழ்வார் வானகத்தில் மொத மொத ஒரு கரூர் பக்கத்தில் கடவுருங்கிற இடத்துல மொத மொத ஒரு இடம் தேர்வு செஞ்சாங்க. அந்த இடம் மக்களால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட இடம். எப்படி மலைகளில் வெறும் பாறைகள் மட்டும் இருக்குமோ அந்த வானகம்ங்கிறது வெறும் பாறைகள் கற்களால் நிரம்பியது. இதை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி விவசாயம் செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்பும் போது, ஒரு மரக்கணுக்கு குழி தோண்டும் போது சிறிய அளவிலலாம் குழி தோண்டி மரக்கணை வச்சு அப்போ தண்ணி ஊற்றிருக்காங்க. அப்போ இதுக்கு நம்மளுக்கு தேவையானது மேலே மூடாக்கு போனால் கழிவுகள் வேணும். அப்போ அங்கே பாறைகளாக இருக்கும், அங்கே இப்போ செடி கிடைக்காது, ஏதாவது ஒரு செடி அறுத்து மூடாக்கு மாதிரி போட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, வெளியே இருந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. அப்போ இங்கே உள்ளதே பயன்படுத்தணும் அப்படின்னா மொதல் மொதல் ஆரம்ப காலகட்டத்தில் அப்போ அந்த நீங்கள் மரக்கண்ணுக்கு குழி எடுக்கும்போது கல்லாக இருக்கும், இந்த கல்லை பூரா நெருக்கமாக மரத்தை சுற்றி அடுக்கி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் கல் மூடாக்கு. இப்போ ஒரு உடம்பு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து அந்த கல்லெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அடியில் ஈரத்தன்மை இருக்கும். அப்போ சூரிய ஒளி கல் மேலே தான் விழுகும், கல்லுக்கு அடியில் போகாது. அப்போ மரங்கள் வந்து இதில் ஒரு ஒரு சின்ன உதாரணமும் இருக்குது. இது வந்து நம்ம ஐயா அடிக்கடி சொல்கிறது, சின்ன வயசு 5வது பாடப்புத்தகத்தில் அடிப்படையாக மொதல் மொதல் சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கும். அது தானே தயாரிக்கும்னா எப்படி தயாரிக்கும், தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே சூரிய ஒளி மூலியமா தயாரிக்கும். சூரிய ஒளி மூலியமா என்ன தயாரிக்கும்னா ஒளிச்சேர்க்கை செய்யும். ஒளிச்சேர்க்கையில என்ன தயாரிக்கும்னா தாவரங்கள் குளுக்கோஸ் தயாரிக்கும். அப்ப சூரியன் வந்து இந்த தாவரங்கள் வந்து இலை இருக்குல்ல, இந்த இலையில சூரிய ஒளி படும்போது அது ஒளிச்சேர்க்கை செஞ்சு அது குளுக்கோஸ் தயாரிச்சு இலை மூலியமா வேறு கொடுக்கும். அப்ப செடியோட இலைகள் நல்லா இருந்தால் தான் வேர் நல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், வேர் நல்லா இருந்தால் தான் இலை நல்லா இருக்கும், அப்படி கிடையாது. இலைகள் வந்து சூரிய ஒளியை தாங்கி ஒளிச்சேர்க்கை செஞ்சு குளுக்கோஸ் தயாரிச்சு அதை வேர் பகுதிக்கு கொடுக்குது. ஒரு 80% வந்து சூரிய ஒளி மூலியமாக தான் தாவரங்கள் வளர்ச்சி இருக்குது. கூடுதலாக ஒரு 20% தான் நமக்கு அடிக்க செடிக்கு தண்ணி ஊற்றுறது, சில நுண்ணுயிரிகள் சில நுண்ணூட்டங்கள் கொடுக்கறது, இப்போ நைட்ரஜன் என்னன்றது இப்படி ஏற்படும். அப்போ கீழே எல்லாமே மரங்கள் நடவு செஞ்சு நம்ம கல்லை வச்சுட்டா அது எப்படி செடி வளரும் அப்படிம்பாங்க. செடி வளர்றதுக்கு தேவை சூரிய ஒளி தான் மெயினாக தேவை, 80% தேவை. இப்போ 80% சூரிய ஒளி நம்ம மேலே இலைக்கு கொடுத்துட்டோம்னா அது இலை வழியாக கீழே கொடுத்துரும். நம்ம கொடுக்குற தண்ணி இப்போ கல் கல்லாக வச்சுட்டோம்னா தண்ணி ஊற்றுனா தண்ணிக்கு பிளாஸ்டிக்கில் தான் தண்ணி கீழே இறங்காது. கல்லை வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிங்கன்னா தண்ணி கீழே தான் இறங்கும், அப்போ வேருக்கு நல்லாயிருக்கும். அப்போ இதுதான் கல் மூடாக்கு. வேற ஒன்றும் எளிமையாக சொல்கிறது, அங்கே கிடைக்கிற கழிவுகள் இல்லாட்டி கல் அதிகமாக இருந்தால் கல்லை வச்சு மூடாக்கு போட்டுக்கிறது.
ஐயா இந்த மூடாக்கினுடைய வரிசைகளில் உயிர் மூடாக்கு அப்படின்னு ஒரு வகை இருக்கு. உயிர் மூடாக்கு அப்படின்னா என்ன, அதை எப்படிங்க தயாரிக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ நாங்கள் எங்கள் கிராம பகுதி வந்து வறட்சியான பகுதி அப்படிங்கனால பிப்ரவரி மார்ச் மாலை நம்ம பகுதியில் வந்து விவசாயம் கிடையாது. குறைவான அளவு 100 ஒரு 10 அளவு விவசாயம் கூட நிறைய பேர் ரொம்ப கஷ்டம். அப்போ இங்கே விவசாயம் அல்லாத விவசாயத்தை நோக்கி நகர்கின்ற மக்கள் பெரும்பாலும் கால்நடைகள் வளர்ப்பில் ஈடுபடுவாங்க, ஆடு மாடு கோழி இந்த வளர்ப்பில் ஈடுபடுவாங்க. நாங்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலராக மொதல் மொதல் 2017 எங்கள் கிராமங்களில் மரங்கள் நடவு செய்யலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது எங்களுக்கு கால்நடைகள் பிரச்சனை அதிகமாச்சு. சாலையோரங்கள் மரங்கள் நடவு செஞ்சிடும், அதுக்கு பாதுகாப்பு வேலையாக சில வலைகள் நடவு செஞ்சு வச்சுருந்தாலும் கால்நடைகள் போகும்போது அதை தடுத்துட்டு போயிடும், தள்ளி விட்டு போயிடும், எத்திட்டு போயிடும், அதை கடிச்சிட்டு போயிடும். அப்போ நாங்கள் சில நுட்பங்களை நன்மாரமாக சொல்லிக் கொடுத்தா சில நுட்பங்களை அப்போ படித்து செஞ்சு அவங்க வானத்தில் செஞ்ச மாதிரி செஞ்சிடும். உயிர் மூடாக்கு அப்படின்னு நாரணத்துக்கு ஒரு வேப்ப மரத்தை கொண்டு போய் ரோட்டில் நடவு செய்கிறீங்க, அதுக்கு தண்ணி ஊற்றுறீங்க. அப்போ அதை போய் என்ன செய்யணும், ஆடு மாடு கடிச்சிருது, போயாமல் அடிக்கடி இது நடபோகும் போது வளர்ச்சி கம்மியாகுது. அப்போ நம்மளாம் என்ன செய்யலாம்னு அவங்க யோசிக்கும் போது என்ன செய்யணும், நம்மால் வேறு ஒரு நுட்பம் செஞ்சுக்காரு, ஒவ்வொரு மரங்கள் நடும்போது அது பக்கத்தில் போய் ஒரு சோத்து கத்தாலை போய் நட்டிடுவாங்க. எதுக்காக சோத்து கத்தாலை நடவு செய்கிறாங்க அப்படின்னிங்கன்னா, பொதுவாக முள் தாவரங்கள் எல்லாமே கோடை காலத்துலேயும் சரி எல்லா காலத்துலேயும் சரி அந்த சோத்து கத்தால கொடிக்கா இந்த மாதிரி முள் மரங்கள் எல்லாமே இந்த காற்றுல ஈரப்பதம் இருக்கும். இந்த முள் தாவரங்கள் காற்றுல உள்ள ஈரப்பதத்தை முள் வழியாக உறிஞ்சி வேர்பகுதி கொடுக்கும். அதனால தான் கத்தால 364 பச்சை பசேன்னு இருக்கும். அதனாலதான் கத்தாழை செடிய பக்கத்துல உணும் போது, வேப்ப மரத்து பக்கத்துல வைக்கும் போது கத்தாழை காத்துல உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி வேர் மூலியமா கத்தாழையருடைய வேர் பகுதி கொடுக்கும்போது பக்கத்தில் உள்ள அரச வேப்ப மரமும் அந்த ஈரப்பதத்தை எடுத்துக்கிறோம். அதனால வருஷம் உள்ளா அது ஈரப்பதமா இருக்கும். இப்ப கத்தாழைய பக்கத்துல நடும்போது என்ன செய்யும்னா ஆடு மாடு கால்நடைகள் வந்து கத்தாழையை தீண்டாது. இப்ப இதுதான் உயிர் முடாக்கு. இப்ப இந்த உயிர் முடாக்கில் கத்தாழை மட்டும் தான் இருக்கா அப்படின்னீங்கன்னா அது கிடையாது. நாங்க என்ன செஞ்சோம், கத்தாழை நடவு செஞ்சு வேப்பமரம் நட்டிட்டோம். கத்தாழை ஒரு ஸ்டேஜுக்கு மேல உயரமா வளராதனால அதை திருப்பி ஆடு மாடு கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு, தண்ணி குறைவா பயன்படுத்திச்சு. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்னா ஆடு மாடு எந்தெந்த தாவரங்கள் எல்லாம் கடிக்காதுன்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு அரளி, நம்ம நேஷனல் ஹைவே ரோட்ல பூரா அரளி ஊன்னிருப்பாங்க. இந்த அரளி, பிறகு நொச்சி, நம்ம நல்ல வாசனை தாவரம், இது வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு, தலையணை செய்யறதுக்கு, தலைவலிக்கு பயன்படுத்துவாங்க. இது போக ஆடாதோட சளிக்கு பயன்படுத்துறது. இந்த மாதிரி நொச்சி, ஆடாதோட எருக்கு, இந்த மாதிரி எல்லாமே வெட்டி வெட்டி வாய்க்கையில வளர்த்து ஒவ்வொரு மரத்து பக்கத்துலயும் ஊன்னிட்டோம். உதாரணத்துக்கு வேப்ப மரத்து பக்கத்துல நாலு மூலையிலயும் நொச்சி, ஆமணக்கு, கத்தாழை, அரளி, ஆடாதோட எருக்களை இதெல்லாம் சுத்தி ஊனிட்டா என்ன செய்யும்னா வேப்ப மரம் வளரும் போது அதுக்கு நம்ம தண்ணி ஊத்தும் போது இந்த மரமும் சேர்த்து பக்கத்துல வளர்ந்துட்டே இருக்கும். அப்ப கோடை காலத்துல நம்மளுக்கு வெப்பம் மரங்களை சுத்தி ஒரு சூழல் நிலவும். ஆடு மாடு போகும்போது இதெல்லாம் இருக்கும்போது இது வந்து இந்த தாவரங்களை தொடாது. அப்ப நடுவில் வேப்ப மரம் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும், சுத்தி இது வளரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல மரங்கள் வளர்ந்த பிறகு என்ன செய்யணும், வேப்ப மரத்தை விட இது அதிகமாக வளரும் போது அந்த வேப்ப மரத்தை ஒட்டி அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி அந்த கட் பண்ண எல்லாத்தையும் அது கீழே நம்ம குப்பையை உரமா கொடுத்துறோம். அப்ப இதுதான் உயிர் மூடாக்கு. அதுவும் சேர்த்து வளரும், இதுவும் வளரும். அப்ப நம்மளுக்கு மெயினான பர்பஸ் அந்த வேப்ப மரமும் வளர்ந்துருது, சுத்தி உள்ள இந்த மரமும் வளர்ந்துருது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல வேப்ப மரம் ஆமா போயிடும், இது ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளராது, சுத்தி அடந்து பறந்துட்டே இருக்கும். இன்னொரு விஷயம், இதெல்லாம் நடவும் போது இப்ப அரளி நம்மளுக்கு பூக்கு வேணும், பூக்கு எடுத்து வீட்டுக்கு வச்சுக்கலாம். ஆடாதோட நொச்சி எல்லாம் சளிக்கு பயன்படுத்து, மூலிகையை பயன்படுத்தலாம். விவசாயத்துக்கு இயற்கையா நம்ம மூலிகை பூச்சி வெட்டி செய்ய பயன்படுத்தலாம். நம்ம அன்றாட மருத்துவ பயன்பாட்டுக்கு இது பயன்படும். இதுதான் உயிர் மூடாக்குங்கிறது மிக நுட்பமான எளிமையான வழிகள் மரங்களை வளர்க்கறதுக்கும் சரி, நம்மளுக்கு சில நுட்பமான உயிர் மூடாக்குயா.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்கய்யா. இந்த மூடாக்குல சருகு மூடாக்கு அப்படின்னு ஒரு வகை இருக்கு. சருகு மூடாக்கு அப்படின்னா என்ன, அதனுடைய சிறப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்ப மூடாக்குல நம்ம நிறைய வகைகள் இருக்கும். இல்ல சருகு மூடாக்கு இப்ப இந்த மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னா இலையுதிர் காலம் நிறைய ஏற்படும். எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா வேப்ப மரம், அரச மரம், புங்க மரம் இலைகளை ஊத்து கீழே ஊத்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேப்ப மரத்து கீழே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆன வேப்ப மரத்து கீழே நீங்க போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 சாக்கு 3 சாக்கு சருகு குப்பையெல்லாம் அள்ளலாம். இந்த குப்பையில அள்ளி என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் கொண்டு போய் எரிச்சு விடுவாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா மரம் வைக்கிறோம், மரத்துக்கு கீழே நம்ம கழிவுகள் போடுறோம், இந்த சருகை கொண்டு போய் அந்த மரத்து கீழே தட்டி விட்டு ஒரு ஒரு கை மண்ணளவு போட்டுரும், இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டா அதை மரத்தை சுத்தி சருகா கிடக்கும். ஒரு குடம் தண்ணி அந்த மரத்துக்கு ஊத்தும் போது சருகு கீழே வெப்பம் போகாது, அப்போ எப்பவுமே ஒரு சூழல் இருக்கும். இப்போ இந்த சருகுகளை நிறையா, இது வந்து இலை சருகுகள், இல்லை மாதிரி ஆலமரம், அரச மரம், எல்லா மரமும் ஒவ்வொரு கட்டமும் இலையுதிர் காலங்களில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா மாலை நேரங்களில் வீடுகளை தூக்கும் போது 1 சாக்கு 2 சாக்கு வரும். இது போக பள்ளிக்கூடங்கள்லாம், நம்ம ஸ்கூல், காலேஜ், இந்த மாதிரி எஜுகேஷன் ட்ரஸ்ட், இந்த மாதிரி இடத்துல பூராமே துப்புரவு பணியாளர் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டன் கணக்கு கிட்டத்தட்ட 10 சாக்கு கணக்காக குப்பைகளை பெருக்கிட்டே இருப்பாங்க. இலைகளை பூரா பெருக்கி பெருக்கி குப்பையில் போட்டு மூடி எரிச்சு போடுவாங்க. அப்ப விவசாயத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் முதல் எரிந்து தீ வைக்கிறது. அப்ப தீ வைக்கிறத தடுத்து நிறுத்தணும்னா இந்த கழிவுகளை கொண்டு போய் மரத்துக்கு கீழே போட்டுட்டு ஒரு கை மண் அள்ளி போட்டோம்னா அது மண்ணோட மண்ணா மக்கிக்கிறோம், உரமா மாறிடும். அவ்வளவுதான் சருகு மூடாக்கு.
இந்த மூடாக்கு போடுதல் முறை மற்றும் இந்த குப்பைகள், சருகுகள் இதெல்லாம் போட 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 மண்ணினுடைய தன்மை அப்படிங்கிறது மாறுறதுக்கோ அல்லது அந்த மண்ணினுடைய வளம் வந்து குறையறதுக்கோ ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமாங்க ஐயா?
மண்ணினுடைய தரம் குறையாது, மண்ணினுடைய தரம் பல மடங்கு உயரும். உதாரணமா என்ன சொல்லலாம்னா, நம்மாழ்வார் ஐயா அவரை ஒரு விஞ்ஞானி, வேளாண் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் முத முத வேலை செஞ்சது இயற்கை வேளாண், இது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல தான், கோயில்பட்டியில, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோயில்பட்டியில தான் விவசாயம் வேலை செஞ்சாங்க. அப்போ விவசாயிகளுக்கு நிறைய கெமிக்கல் உரங்கள் போடுங்க, ரசாயன உரங்கள் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் தான். அவர் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ரசாயன உரங்கள் எல்லாமே விவசாயிகளுக்கு எதிரி, கடன் தொலை ஏற்படுது, உடம்புல நச்சு ஏற்படுதுன்னு சொல்லி மாறி இயற்கை விவசாயத்துக்கு பண்ணணும்னு சொல்லி திரும்பி போனாங்க. நிறைய வேலைகள் எல்லா மாவட்டங்களையும் எல்லா மாநிலங்களையும் எல்லா நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டார். நம்மாழ்வாரையா எப்போ வெளியே அதிகமாக பிரபலமானாருன்னு சொன்னால், இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், இதுக்கு அப்புறத்துக்கு முன்னாடி 2005 சுனாமி ஏற்பட்டுச்சு. அந்த சுனாமி ஏற்பட்ட போது கடல் தண்ணி பூரா பூமிக்குள்ள வந்துச்சு. உப்பு தண்ணி, கடல் தண்ணி எல்லாம் பூமிக்குள்ள வந்தா நிலம் பூரா உப்பா மாறிடும். அப்ப உப்புல எதுவுமே வளராது. அப்ப நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், இந்த புதுச்சேரி, தூத்துக்குடி, இந்த மாவட்டங்களை பூரா நிலப்பகுதியில கடல் தண்ணி உள்ள போனதுனால யாராலையும் விவசாயம் பண்ண முடியல. உலக நாட்டில் உள்ள அத்தனை விஞ்ஞானிகளும், இந்தியா முதற்கொண்டு எல்லா விஞ்ஞானிகளும் இங்கே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க நிலத்துல 50 வருஷத்துக்கு விவசாயம் பண்ண முடியாது அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப உலகம் எல்லாரும் விவசாயம் பண்ண முடியலன்னு சொல்லி எல்லாருமே ஒரு கவலையில இருக்கும்போது, நம்மளவரே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நிலத்துல களத்துல இறங்குறாரு. களத்துல இறங்கும் போது என்ன செய்யறாருன்னா, நிலத்துல ஃபர்ஸ்ட் உழுதுட்டு பலதானிய விதைப்பு முறைன்னு ஒண்ணு செய்யறாரு. பலதானிய விதைப்பு முறைன்னா ஒண்ணும் கிடையாது, பல தானியங்களை நிலத்துல உழுது விதைக்கிறது. சணப்பு, தக்க பூண்டு, அதாவது என்ன சொல்றேன்னா பயிர் வகைகள், நம்ம உத்தவரம் பருப்பு, இந்த உளுந்து, பாசி பருப்பு, உளுந்து, இந்த மாதிரி பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், ஆமணக்கு, எள்ளு, அப்புறம் தானியங்கள், இதெல்லாத்தையுமே கலந்து 25 ஏக்கருக்கு கலந்து நிலத்துல உழுது விதைச்சிடுறாரு. இதுல உப்பு தண்ணியில எது எதெல்லாம் நல்லா வளருமோ அதெல்லாம் நல்லா வருது. உதாரணத்துக்கு சணப்பு, தக்க பூண்டெல்லாம் 5 அடி 6 அடிக்கு உப்பு தின்னே வளரும். அப்ப இந்த தாவரங்கள்லாம் உப்பு தின்னே வளர்ந்து 3 மாசம் 6 மாசத்துல 4 உயரத்துக்கு வளர்ந்துடும். இதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ விவசாய முறைகளில் டிராக்டர்ல ரொட்டேட்டர் உழவு முறைன்னு இருக்கு. ரொட்டேட்னா அது அப்படியே மண்ணுக்குள்ளே உழுதுரும். அப்போ அந்த குப்பைகள்லாம் இப்போ 5 அடி 6 அடிக்கு வளர்ந்த கதிர்கள் எல்லாத்தையுமே டிராக்டர்ல அந்த ரொட்டேட்டர் முறையில நிலத்துல உழுதுறாங்க. அப்போ 5 அடி 6 அடி கழிவுகள் பூராமே மண்ணுக்குள்ள மண்ணா உழுதுறாங்க. உழுதுட்டு 1 மாசம் கழிச்சு விவசாயம் பண்ணும்போது அங்கே 6வது மாசத்துல அறுவடை திருவிழா வைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மாழ்வார் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் வெளிச்சம் ஏற்பட்டுச்சு. 50 வருஷமா விவசாயமே உங்க இடத்துல செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போனா அத்தனை மிகப்பெரிய விஞ்ஞானிகளுக்கு மத்தியில 6 மாசத்துல அங்க ஒரு அறுவடை திருவிழா நடத்தினப்பதான் அப்ப யார் இவர்னு வெளியே தெரிய வருது. இப்ப நம்மாழ்வார் சுனாமிக்கு அப்புறம் நிறைய வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சாங்க, எல்லாருமே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப கழிவுகளை மண்ணுக்குள்ள திருப்பி திருப்பி ரொட்டேஷன் போடும்போது மண்ணினுடைய தரம் மேம்படதான் செய்யும், குறையவே குறையாது. இதை சாத்தியப்படுத்தினாரு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்ப நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு வெளியே போயிருக்காங்க, திருப்பி இயற்கை விவசாயம் பண்ணணும், எங்க ஊர்ல வந்து நாங்க மரங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 30 வருஷம் 40 வருஷம் எங்க ஊர்ல விவசாயம் பண்ணல, எங்க இடம் மலடா கிடக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே 25 ஏக்கருக்கு பலதானிய விதப்பை விதைச்சி 3 மாசம் 6 மாசத்துல வளர்த்துட்டு அதை மண்ணுக்குள்ள ரொட்டேட் பண்ணி திருப்பி நல்ல தாவரங்கள், நீங்க வேற ஏதாவது பயிர்கள் பண்ணீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடையுங்கிறதுக்கு உதாரணமாகவும் இருக்கு. இதுதான் இந்த நுட்பமான முறை. குப்பைகளாம் மண்ணுக்குள்ள போடும்போது மண்ணுடைய தரம் மேம்படதான் செய்யும். குப்பைகள் தான் நம்மளுக்கான முதல் உரமா நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு இது.
ஐயா, இந்த மூடாக்கு போடுதல் அப்படிங்கக்கூடிய முறை பரவலா எல்லா பயிர்களுக்குமே, மர வகை பயிர்கள், தானிய வகை பயிர்கள், காய்கறிகள், எல்லா பயிர்களுக்குமே பொதுவான ஒரு பலனை வந்து அளிக்குமா, இல்ல பயிர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் அதனுடைய விளைச்சல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா?
கண்டிப்பா எல்லா தாவரங்களுக்கும் ஏற்படுது. இதுல சில நுட்பமான முறைகளை நம்ம விவசாயம் பண்ணணும். கொஞ்சம் அடர்த்தியா இப்ப மரங்கள்னா நம்ம ஒரு 15 அடி 20 அடி, இப்ப வேப்பம் தென்னை மரம்லாம் வச்சா ஒரு 15 அடி வைப்போம், வாழை எல்லாம் வச்சா ஒரு 6 அடி 7 அடி வைப்போம், கொய்யா ஒவ்வொரு பயிர்களுக்கு ஏத்த மாதிரி வைப்போம். இதுல என்ன செய்வாங்கன்னா, மூடாக்க வந்து நம்ம குப்பைகளா ஒன்னே ஊடு பயிர் செஞ்சு அதை விவசாயம் பண்ணி, இந்த மரம் வளர்றதுக்கு முன்னாடி செஞ்சு விவசாயம் பண்ணி ரொட்டேட் பண்ணி மூடாக்கு போடுவாங்க. இல்ல யாருமே விவசாயமே பண்ண மாட்டாங்க, நாங்க 6 அடி 10 அடிக்கெல்லாம் மரங்கள் மட்டும் வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மூடாக்கு பயன்படுத்தலாம். நல்ல ஒரு பலனை கொடுக்கும். எல்லா தாவரங்களுக்கும் மூடாக்கு இன்றியமையாது. இப்ப நம்மள மாதிரி விவசாயம் பண்ற எத்தனையோ நம்மாழ்வார் அனுபவத்துல 30 வருஷம் 40 வருஷம் பண்றவங்க உழவு முறையிலே விட்டுட்டாங்க. உழவு முறைன்னா இந்த மாதிரி மேட்டு பாத்தி போட்டு கூடாக்கு போத்து அவங்க வந்து தாவர விதைகளை நடவு செஞ்சு அறுவடை செய்யற வேலையை மட்டும்தான் வச்சுக்கிட்டாங்க. உழவு செய்யறதே நிப்பாட்டி ஒரு ஒட்டை நம்ம செஞ்சு அதை உழவு செஞ்சு மூடாக்கு போட்டு அந்த மண்ணை மிதிக்காம, நம்மாழ்வார் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாரு, விதைக்கிற இடத்துல நடக்கக்கூடாது, நடக்கிற இடத்துல விதைக்கூடாது. நம்ம ஒரு மண்ணு மேலே நடக்காமல் இருந்தோம்னா அந்த மண்ணு எப்பவுமே பொழு பொழுன்னு நல்ல தன்மையோடு இருக்கும், அப்போ வளமாக இருக்கும். அப்போ சில நுட்பமான மேட்டு பாத்தி, வட்டப்பாத்தி, இந்த மாதிரி நிறைய பாத்தி முறைகளை செலவு செஞ்சு இதில் விவசாயம் பண்ணோம்னா நல்ல பலன் கொடுக்கும். எல்லா தாவரங்களுக்கும் ஏற்றது மூடாக்கு.
இந்த உரங்கள் போடுறதுனால மண்ணினுடைய தரம் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு குறைந்து போயிருக்கு, இதை மூடாக்கு போடுறதுனால இந்த செயற்கை உரங்கள் பயன்படுத்தி அந்த பால்பட்ட அந்த மண்ணை மூடாக்கு முறையில பழையபடி ஒரு செழிப்பான நிலைக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குங்களா ஐயா?
கட்டாயம் வாய்ப்பு இருக்கியா. உரங்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த பேரியம் நைட்ரேட், சல்ஃபேட், அம்மோனியா, இதெல்லாம் நம்ம அறிவியல் பாட புத்தகத்துல நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் ஆரம்பத்துல நம்ம கெமிஸ்ட்ரி லேபுக்கு போனோடனே முதல்ல சொல்லுவாங்கன்னா இதுதான் உப்புன்னு கொண்டு போவாங்க. அப்ப நம்ம உரங்கள்னு சொல்லி கடையில வாங்குற எல்லாமே உப்பு தான். இதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு, உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சுதான் ஆகணும். அப்ப நிலங்கள்லாம் நம்ம ரசாயனங்களை கொட்ட கொட்ட அது வந்து கெமிக்கல் தான். இன்னொரு விஷயம், இந்த கெமிக்கல்லாம் எங்கேருந்து தயாரிக்கிறாங்கன்னா, கம்பெனிக்காரங்க தயாரிப்பாங்க, நிலங்களில் பாறைகளில் நிலக்கரியிலேருந்து எடுப்பாங்க. அப்போ பூமியை நம்ம கெடுக்காமல், சமநிலையை கெடுக்காமல் இயற்கையாக செய்கிற எல்லா உரங்களும் தான் இந்த பூமியை பால்படும், பூமியை வளமாக்கும், ஆரோக்கியமாக செழிப்பாக்கும். இப்போ ரசாயனங்கள் நீங்கள் உப்புகள் வாங்குறீங்கள இந்த கெமிக்கல் கடையில் வாங்குவாங்க, அந்த கடைகளுக்கு நீங்கள் பின்னாடி வாங்கும் போது ஒவ்வொரு பாக்கெட்லேயும் ஒரு டப்பாலையும் பின்னாடி எழுதியிருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது கையில் க்ளோவ்ஸ் போடணும், மாஸ்க் போடணும், குளிக்கணும், நிறையா இது செய்வாங்க. அப்போ ஆனால் இது எதையுமே ஃபாலோ பண்ணாமல் நம்ம அடிக்கும் போது என்னன்னா, உடம்புலையும் கெமிக்கல் ஏறி, நிலத்துலையும் கெமிக்கல் ஏறி, காய்கறி எல்லாத்துலேயுமே கெமிக்கல் ஏறி, உடம்பு 50 வருஷம் குறைஞ்சது 80 100 வருஷம் வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த சமுதாயத்தில் நம்ம இப்போ 30 வயசுலேருந்து குழந்தைகள் குடிக்கிற தாய்ப்பால் வரைக்கும் எல்லாமே நஞ்சாம் போனதுக்கு காரணம் இந்த ரசாயன உரங்களும், நம்ம பயன்படுத்துகிற இந்த ஆரம்பத்திலிருந்து உணவை உட்கொள்கிற காய்கறிகளும், இதனை பேஸ் பண்ணி செய்கிற அத்தனை பொருட்களும் உணவுப் பொருட்களுமே விஷமாக மாறி இருக்கு. நம்ம முதல்ல ரசாயனத்துக்கு எதிராக நிலத்தில் கால் ஊனி விவசாயம் செய்யும் போது அப்போ இயற்கையான காய்கறிகளை உண்ண ஆரம்பிப்போம், மினரல் வாட்டர் குடிக்காமல் நல்ல தண்ணி குடிப்போம், மழை தண்ணியை நம்ம குடிக்க ஆரம்பிப்போம், சாதாரண தண்ணியை நம்ம குடிக்க ஆரம்பிப்போம், அப்போ உடம்பு ஆரோக்கியமாக பழைய நிலைக்கு மாறும். நம்மாழ்வார் ஐயா அப்படிங்கிறவங்க இயற்கை விவசாயத்துக்கு மட்டும் கிடையாது, அவர் ஒரு அவரை இயற்கை விவசாயத்தை புரிஞ்சு நம்மாழ்வாரை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இந்த உலகத்தில் யாருக்கும் துரோகம் இல்லாமல் எதிரியாக செயல்படாமல் மொதல் மனுஷனாக மாறி சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருப்பாங்க. நம்மாழ்வார் ஐயா கூட பயணித்த நிறைய நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மண்ணுக்கு இந்த பூமிக்கு முதல் எதிரி மனுஷன்தான், ஏன்னா நம்ம தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறோம். நம்ம இந்த பூமியில் யாருமே இல்லைனா அந்த பூமி இயற்கை செழிப்பாக பச்சை பசேன்னு இயற்கை எழுதி சூழ்ந்த அமைப்பாக இருக்கும், நம்ம தான் முதல் எதிரியாக இருக்கும். அப்போ நாம் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் எதையுமே அழிக்காமல், பூமியை தோண்டி அதுக்குள்ளே எதையும் எடுக்காமல், பூமிக்கு மேலே கிடைக்கிற சில பொருட்களை வச்சு இயற்கையாக விவசாயம் செஞ்சு நடைமுறையில் வாழணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ரசாயன உரங்கள் என்பது அது உப்பு, அதை பயன்படுத்தின எல்லாமே கெமிக்கல் தான், உடலில் மாற்றங்கள் ஏற்படும், நோய் நொடியோடு வாழ்வாங்க, குறைந்த ஆயுள் தான் பயன்படுத்துவாங்க. இதை பயன்படுத்தினால நம்மளுக்கு வந்து செலவினங்கள் ஏற்படும், நம்ம அந்த சுற்றுச்சூழலுக்கு எதிரியாக தான் இருப்போம்.
இந்த மூடாக்கு போடுதல்னா என்ன, அதுல என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்கு, மூடாக்கு போடுறதுனால மண்ணினுடைய வளம் எந்த அளவுக்கு உயருது அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு பதில்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஐயா.
நன்றிங்க ஐயா. நம்மாழ்வாரை அடிக்கடி சொல்ற விஷயம் தான், தகவல்கள் எல்லாத்தையும் பரிமாறணும், நம்ம செஞ்ச வேலையை இன்னொருத்தவங்க கைமாத்தி கொடுக்கணும், அப்போதான் இந்த பூமி ஆரோக்கியமா செழிப்பா இயற்கை சூழ்ந்த வளங்களோட இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாருமே இந்த பூமியை கெடுக்காம செழிப்பா வச்சிருந்ததுனால தான் நாம இன்னைக்கு ஆரோக்கியமா வாழ்றோம். நம்ம வாழ்ற மாதிரி நமக்கு நாமே இதை நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவங்க வாழ்ந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு இத்தனை கண்மாய்கள் கிடைச்சிருக்காது, ஏரிகள் கிடைக்காது, சுற்றுச்சூழல் சார்ந்த எந்த விஷயமும் கிடைக்காது. இன்னைக்கு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுனா தாய்ப்பாலே நஞ்சா போச்சு, குடிக்கிற தண்ணியும் நஞ்சா இருக்கு, இந்த ரெண்டுமே நஞ்சா போனதுனால நம்மளுக்கு வர பின் சமுதாயம் ரொம்ப மோசமான சூழல் இருக்கும். இதுல இருந்து மாறுபட்டு நம்ம விடுபட்டு சீக்கிரம் முன்னேறி வரணும். எப்பயுமே எல்லாத்துக்கும் முன்னுதாரணமான ஒரு உதாரணம் ஐயா சொல்லுவாரு, நம்ம தமிழ் சமுதாயம் மட்டும்தான் எல்லாத்தையும் மிக சீக்கிரமா கத்துக்கிற முடியும். அப்ப எல்லாரும் மிக சீக்கிரமா இயற்கை விவசாயத்துக்கு திரும்பணும், இயற்கை பற்றி ஒரு பார்வை ஏற்பட்டு மிக வேகமா நம்ம விடுதலை அடைஞ்சு வந்துட்டோம்னா நம்ம நம்மளுடைய சமுதாயம் சரி, பிற்காலத்துல வர்ற நம்ம சந்ததிகளும் சரி, இந்த பூமியில ஆரோக்கியமா சிறப்பா எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாம ஆரோக்கியமா யாருக்கு கெடுதலைக்கும் வாழ்ந்துட முடியும். அதுக்கு நாம முதல் ஆளா ஒருபடி முன்னோக்கி சென்று எடுத்துட்டு இருக்கோம், எல்லாரும் நம்மளை நோக்கி பின்னாடி வரணும். கூடுதலா இந்த விஷயங்களை தெரியணும் அப்படிங்கன்னா கரூர் பக்கத்தில் கடவுர் வானகம் ஐயா ஒரு அமைப்பு இருக்கு, அங்கே நம்ம ஃபோனில் சொன்ன எல்லா விஷயங்களும் நேரில் செஞ்சுருக்காங்க. எல்லாரும் வாழ்க்கையில் வாழ்நாளில் ஒரு நாளையாவது அங்கே போய் அந்த இடத்த பார்வையிட்டு இயற்கை விவசாயம்னா என்ன, என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத பார்த்துட்டு வந்தால் ஆரோ எல்லாத்துக்கும் நல்ல பயன்பெற வகையில் இருக்கும். நன்றிங்க ஐயா.
நேயர்களே, இதுவரை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தெற்கு ஆணைக்கூட்டம் இயற்கை விவசாயி திரு க அருண் சங்கர் அவர்கள் மண்வளத்தை செறிவூட்டும் மூடாக்கு தயாரிப்பு முறைகள் குறித்து வழங்கிய உரையினை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2, இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.